الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ان الذين امنوا وعملوا الصالحات اولئك هم خير البريه. صدق الله العلي العظيم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تزال قدم ابن ادم يوم القيامه من عند ربه حتى يسال عن خمس: عن عمره فيما افناه، وعن شبابه فيما بلاه، وعن ماله من اين اكتسبه، وفيما انفقه، وماذا عمل فيما علم، او كما قال عليه الصلاه والسلام. அளவற்றும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழனே. சலாத்தும் கருணையும் சலாமனும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளி வாயிலே இத்திகாபுடைய நியத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து உலகுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். உலகத்திலே யாரும் நிரந்தரமாக வாழ்வதற்கு வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு கால அளவை முடிவு செய்து வைத்திருக்கிறான். அது எத்தனை வருடம் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் உள்ள ஒரு அளவு, இன்று வரைக்கும் உள்ள நிகழ்வு, அதாவது தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு நம் அனைவர்களுக்கும் உறுதியான ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. இதற்கு பின்னால் இன்னும் கொஞ்ச நேரம், அது சில வினாடிகளாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருப்போம் என்பதை யாருக்கும் உறுதியாக சொல்வதற்கு முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக இந்த விடயத்தை நமக்கு உணர்த்தி தருகிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். நபியோர் ஹதீஸ்ல சொல்லக்கூடிய நேரத்திலே, நான் தொழுகையிலே ஒரு சலாம் கொடுக்கிறேன், இன்னும் ஒரு சலாம் கொடுக்கும் வரைக்குள்ள நேரம் உலகத்தில் உயிரோடு இருப்பேன் என்பதை உறுதியாக சொல்வதற்கு முடியாது என்ற கருத்தை விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள், தொழுகையில் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் ஓதுவதற்கென்று திக்ருகள், அவுராதுகள், கராத்துக்கள், இன்னும் பல விடயங்கள் ஓதுவதற்கு இருக்கிறது. ஆனால் ஒரு சலாம் கொடுத்ததன் பின்னால் இன்னொரு சலாம் கொடுக்கும் வரைக்குள்ள இடைப்பட்ட நேரத்தில் ஓதுவதற்கென்று எதுவுமே கிடையாது. சொல்ல வார விடயம் என்னவென்றால், சலாம் கொடுத்தால் அடுத்த வேளை அடுத்த சலாம் கொடுப்பதுதான், அதை நிமிடங்கள் என்று சொல்வதற்கும் முடியாது, சில செகண்ட்கள் தான். இந்த சொற்ப நேரம் உலகத்திலே நாம் உயிரோடு இருப்போம் என்பது
உறுதியான விஷயம் இல்லை என்பதாக அருமைநாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இன்று நம்முடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மேலெண்ணங்கள், நம்முடைய ஆசா பாசங்கள், நம்முடைய ஆசைகள், எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது? நிறையவே நினைத்து வைத்திருக்கிறோம். இன்னும் 10 வருடத்துக்கு பின்னால், அல்லது 5 வருடங்களுக்கு பின்னால், அல்லது 1 வருடத்துக்கு பின்னால், அல்லது 1 மாதத்துக்கு பின்னால் என்ன காரியத்தை நாம் செய்ய இருக்கிறோமோ இப்பவே முடிவு செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்ச நேரம், சில வினாடிகள் இருப்பது கூட உறுதியான விஷயம் அல்ல. இருந்தாலும் நம்முடைய மேலெண்ணங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் 10 வருடத்துக்கு பின்னால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நான் செய்ய இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டு வச்சிருக்கிறோம். சில வேளை சில நேரம் அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்றோமோ தெரியாது, அப்படியும் இருக்கு. நாளைக்கே நீ என்னை மௌத்தாக்க இருந்தால் மௌத்தாக்காத, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, இதெல்லாத்தையும் பெரிய ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன மௌத்தாக்க மாதிரி சொல்லாம சொல்றோம், வாயில சொல்றோம் இல்ல, செயல் ரூபமாக நிரூபிச்சு கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, சொல்ல வர விஷயம் எப்படியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நாம் மௌத்தாக இருக்கிறோம். அது நாளையோ நாளை அன்றையோ இன்னும் சில வருடங்களுக்கு பின்னாலோ, அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். இப்ப நம்ம இருக்கக்கூடியவர்கள் சிலவங்க 15, சிலவங்க 20, சிலவங்க 30, சிலவங்க 50, 80 உள்ளவர்களும் இருப்பார்கள். இது கன்ஃபார்மானது, உறுதியானது. இதற்கு பின்னால் உள்ளதுதான் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமியர்களே, எவ்வளவு காலம் என்றாலும் சரி, அல்லாஹ் நமக்கென்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அந்த காலத்துக்குள்ளே நாம் மறுமைக்காக வேண்டி என்ன தயாரிப்புகளை செய்கிறோமோ அதனை நாம் அனுபவிப்போம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நல்ல விடயங்களை, நல்ல காரியங்களை செய்திருந்தோம் என்றால், செய்வோம் என்றால் அங்க பேசி நல்ல விடயங்கள் கிடைக்கும். அதற்கு நேரெதிராக உலகத்திலே அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், பாவங்களை செய்து உலகத்திலே வாழ்ந்திருந்தோம் என்றால் அங்கே பேச அல்லாவுடைய சோதனைகள், வேதனைகளை எதிர்நோக்க இருக்கிறது. அந்த இஸ்லாமியத்தோர்கள், நாம் மௌத்தாகியதன் பின்னால் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானம், கியாமத்துடைய நாள். இந்த கியாமத்துடைய நாள் எப்படிப்பட்டது? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நாளை தியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைப்பு மேலால், ஒவ்வொரு மனிதனுடைய தலைப்பு மேலால் ஒரு ஜான் தூரத்தில் இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும். இந்த சூரியனுடைய வெப்பத்தின் மூலமாக அவர்களுடைய உடம்பிலிருந்து வியர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் உலகத்திலே செய்த பாவத்துக்கு தக்க அந்த வியர்வைகள் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். இதிலே மக்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். சொல்றதுக்கு லேசாயிருக்குது, கேட்கறதுக்கும் லேசா தான் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை நமக்கு தாங்கிக் கொள்றது கேட்க, எப்படி அதை தாங்கிக் கொள்றது கேளா? கொஞ்சம் வெளியில இறங்கி போனமெண்டா, இந்த நேரங்களில் வெளியில போச்சுல, பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க சும்மாவே புலம்பிட்டு போவோமே வாயால, ஆனா சூடு போறது கேளா, வாரத்து கேளா, வெளியில இறங்க அப்படின்னு நாங்களே சும்மா புலம்புறோம், யாருமே இல்ல பக்கத்துல, யாருக்கிட்டையும் சொல்றவும் இல்லை. இத நாங்க நாவால சும்மா புலம்புறோம், ஏன் வெயில் தாங்கலாம் அவ்வளவு ஒரு உஷ்ணம். இப்ப சுத்தக்கூடிய பேர் எல்லாம் நிற்குமண்டா, நான் எவ்வளவு தான் பேசினாலும் எவ்வளவு தான் சொன்னாலும் ஏறாது, எப்ப இவர் முடிப்பார், எலுமிட்டு பேசுறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் உட்கார்ந்திருப்போம் நம்ம. ஏ இருக்கேலா, சும்மாவே பேருக்கும், உடம்புல இருந்து வியர்வை வடியும், இருக்கிறது பெருங்கஷ்டமாக இருக்கும். இது பல லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் இதை தாங்கி கொள்றதுக்கு ஏதா? நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த சூரியன் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கும் மேலால் ஒரு ஜான் தூரத்தில் அல்லது ஒரு மயில் தூரத்திலாக இருந்தாலும் சரி இருக்கும். எவ்வளவு உஷ்ணமாக இருக்கும், எவ்வளவு சூடாக இருக்கும், இதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வியர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும். இவைகள் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். உலகத்தில் அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்க இந்த சூரியனுடைய வெப்பத்தில், அதாவது உடம்புல இருந்து வெளியக்கூடிய இந்த வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இந்த கருத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தொடர்ந்து ஹதீஸ்ல சொல்லக்கூடிய நேரத்தில் சிலவங்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வியர்வையோடும், சிலவங்களுடைய முழங்கால், சிலவங்களுடைய இடுப்பு வரை, சிலவங்களுடைய கழுத்து வரை, சிலவங்களுடைய தலைக்கும் மேலால் வியர்வை ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளாக இதிலே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்தில் எவ்வளவுக்கு பாவம் செய்திருக்கிறார்களோ அந்த பாவத்துக்கு தக்க வேதனை கிடைக்கும் என்ற கருத்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அஞ்சு விதமான கேள்விகளை கேட்பான். இந்த அஞ்சு கேள்விக்கும் பதிலை சொன்னாத்தான், பதிலை சொன்னாத்தான் வெச்ச கால் எடுத்து இன்னொரு எட்டு வைக்கிறது கேளும் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தாராங்க. ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ் நபிலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தஸாலு கதமு பனி ஆதம் யௌமல் கியாமத்தி மின் இந்த ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல் அன் கம்ஸின். அஞ்சு விதமான கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விக்கு பதில சொன்னாத்தான் வெச்ச கால் எடுத்து இன்னொரு எட்டு வைக்கிறது கேளு. பதில சொல்ல இல்லைண்டா வெச்ச கால் அப்படியே தான். இந்த கேள்விக்குரிய பதிலை தயாரிக்கக்கூடிய மைதானம், தயாரிக்கக்கூடிய ஒரு இடம், தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சந்தர்ப்பம் உலகத்தினுடைய வாழ்க்கை. அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ் ஒருத்தருக்கும் நிர்ணயம் செஞ்சிருக்கிறான் இவ்வளவு தாண்டு. அந்த கால அளவுக்குள்ளதான் கேள்விக்குரிய பதிலை தயாரிச்சு கொள்ளும். கேள்விக்குரிய பதிலை தயாரிக்கலண்டா அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற கேளா. உதாரணமா உலகத்தில் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் எக்ஸாம்பிள் எடுத்து போறோம், பரீட்சை மோதகு போய் உட்கார்ந்தான், பரீட்சை பேப்பரை கைக்கு தருவான். அதுக்கு முன்னால ஒரு நாளோ அல்லது பத்து நாளோ, ஒரு மாசமோ, ஒரு வருஷமோ, பத்து வருஷமோ தயாரித்து செஞ்சிருந்தா கேட்கப்படுற கேள்விகளுக்கு இன்ன கேள்விக்கு இன்ன விடதான், இன்ன கேள்விக்கு இன்ன விடதான் எங்களுக்கு கேள்விக்குரிய விடையை எழுதி வரையும். தயாரிப்பு செஞ்சிருந்தா எழுதி வரையும், தயாரிப்பு செய்யலண்டா கேட்கப்படுற கேள்வியும் விளங்காது, என்ன விட எழுதுறது விளங்காது, ஒசக்க பணியை பார்த்துட்டு எழுதிட்டு வந்துடும். இதன் உலகத்தில் உள்ளது இதே மாதிரி நாளை கியாமத்தில் அல்லாஹ் எங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு உலகத்தில் அந்த கேள்வியுடைய பதிலை தயாரிச்சோம் என்றால், தயாரிப்பு செஞ்சிருந்தோம் என்றால் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது கேளு. அப்படி இல்லைண்டா தயாரிப்பு செய்ய இல்லைண்டா பதில் சொல்றது கேள. உலகத்தினுடைய வாழ்க்கையே கேள்விதான், உலகத்தினுடைய வாழ்க்கையே கேள்விதான். அந்த மறுமையில சொல்லக்கூடிய பதிலுடைய கேள்வியை தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை. முதலாவது ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறேன், உங்களுடைய முழு வாழ்க்கை காலத்தையும் எப்படி கழிச்சீங்க? ஒரே கேள்வி எல்லாமே வந்துருக்கு. முழு வாழ்க்கை காலம் பிறந்ததுல இருந்து மௌத்தாகும் வரைக்கும் சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம் எல்லாமே அடங்கும். பிறந்ததுல இருந்து மௌத்தாகும் வரைக்கும் உங்களோட வியாபாரம் இப்படி இருந்துச்சு, கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மற்றவங்களோட பழகுறது எப்படி இருந்துச்சு, இப்படி எல்லாமே முழு வாழ்க்கையும் முழு விஷயங்களும் மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தகம் வரைக்கும் உள்ள முழு விஷயமும் ஒரே கேள்விக்குள்ள அடங்கும். இந்த கேள்வியை தயாரிக்கக்கூடிய இடம் தான் எப்படி செஞ்சோம் முழுக்க எல்லா வாழ்க்கையும் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில கழிஞ்சிச்சா, அல்லது அல்லாஹ் விருப்பம் இல்லாத, அல்லாஹ் வானம்னு சொன்ன, அல்லாஹ் ஹராம் ஆக்கிய, இப்படி கழிக்க வேணாம்னு சொன்ன இந்த முறையில் எங்களோட வாழ்க்கை கழிஞ்சிச்சா, அல்லது அல்லாஹ் இவ்வாறுதான் வாழ்ந்த, இவ்வாறு கழிங்க அப்படின்னு சொன்ன முறையில வாழ்ந்துச்சான்றது பதில தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் உலகத்தினுடைய வாழ்க்கை. அந்தாந்த இஸ்லாமிய சோழர்களில் இதை நாங்கள் தயாரிக்கல என்றால், இதை சரியா அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில கழிக்கல என்றால், அல்லாஹ் நாளை கியாமத்துல கேட்கச்சில பதில் சொல்றதுக்கு இயலாம அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு உண்டாகும். இரண்டாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், நல்ல விலகி கொள்ளணும். முதலாவது ஒரு கேள்வி அல்லாஹ் முழு வாழ்க்கையும் அதுக்குள்ள அடங்கும். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறான் அல்லாஹ், உங்களுடைய வாலிப காலத்தை எப்படி கழிச்சீங்க? எல்லாரும் தெரிஞ்சவங்க, எல்லாருக்கும் தெரியும் முதலாவதுக்குள்ள கேள்விக்குள்ள இந்த கேள்வி அடங்குது. சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம், முதலாவது கேள்விக்குள் அடங்குது. இருந்தாலும் அல்லாஹ் பிரத்யேகமாக இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்கிறான், உங்களோட வாலிப காலத்தை எப்படி கழிச்சீங்க? ஏன் கேட்கிறான் அல்லாஹ், எதுக்கு கேட்கிறான்? அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம் மனிதனுடைய வாழ்க்கையில, மனிதன் சந்திக்கக்கூடிய, மனிதனுக்கு சம்பவிக்கக்கூடிய நிகழ்வுகள்ல மிக முக்கியமான பருவம் வாழ்வு. அதனாலதான் அல்லாஹ் அதை திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறான். அவ்வளவு முக்கியம், விலை மதிக்க முடியாதது. ஆனா அத அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில கழிச்சோம் என்றால் வெற்றியிலையும் வெற்றி. அதுக்கு நேர்மாற்றமான முறையில் அல்லாஹ் விரும்பாத வெறுக்கத்தக்க பாவமான செயல்கள்ல எங்களை வாலிபம் கழியும் என்றா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உட்பட்டவர்களாக மாறுவோம் என்றதுல எந்த சந்தேகமும். அன்பார் இஸ்லாமியர்களே, எவ்வளவு முக்கியம் என்றதை நான் சொல்றேன் எல்லாருக்கும். வயோதிபர்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, வாலிப காலம் அதை மறக்கல, மறக்க முடியா. இப்ப எங்களுக்கு ஏலாம், அப்ப செஞ்சதுல இப்ப செய்யல, ஏன்னா அவ்வளவு முக்கியம். வாலிபத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் பிற்பகுதியில் சிறுவனாக இருக்கும் பொழுது செய்யறதுக்கே இல்ல. உதாரணம் ஒன்று சொல்றேன்டா, ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார்ந்து ஒரு செவன்ல சாப்பிடுறோம். பெரியாக்கள் வயோதிபர்கள் ஒரு மூணு பேர் இருப்பாங்க, வாலிபர்கள் ஒரு ரெண்டு பேர் இருந்து சாப்பிடுறாங்கண்டா. இந்த வாலிபர்கள் கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிடாம கொஞ்சம் மெல்லமா சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்கண்டா, இந்த வயோதிபர்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்களோட பருவத்துல இது மாதிரி மூணு நாளை தின்றிருக்கிறோம், நீங்க உங்க கூட தின்றதுக்கு இல்லாம இப்படி தடமாறுறீங்களே. ஏன்னா அந்த வாலிபம் அவ்வளவு முக்கியம் என்பதை அப்படி ஒரு அசப்பாட்டு அதை ஞாபகப்படுத்துவான், அவ்வளவு முக்கியம். வீட்களுடைய கருத்துல வருகிறது, வாலிபத்துல செஞ்ச அமல்கள் வயோதிபத்தில் ஒருத்தருக்கு செய்ய முடியாது என்றால், செய்யறதுக்கு இயலாமல் போனால் அல்லாஹ் அந்த வாலிபத்துல செஞ்ச அமல்களுடைய கூலிகளை அல்லாஹ் இவங்களுக்கு எழுதுவான். அந்த கருத்தை வீட்களுடைய கருத்துக்கள் வருது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அவ்வளவு முக்கியமான பருவம் இந்த வாலிப பருவம். இதை கவனிக்கிறது, இதை பராமரிக்கிறது, இதை பாதுகாக்கிறது பெற்றோர்களாகிய எங்களுக்கும் கடமன்றத்தை யாரும் மறக்கக்கூடாது. வாலிப பருவம், வாலிபர்களை கவனிக்கிறது, பாதுகாக்கிறது எங்களுடைய பிள்ளைகளை, பெற்றோர்கள் எங்களுக்கு கடமை. ஆனா இன்றைக்குள்ள நிலப்பாடு ஏதோ எங்களுக்கு பெற்றோம் வளர்த்தோம் அப்படின்னு விட்டுமே, இதை பத்தி கவனிக்கிறோமும் இல்லை, கேட்கிறோமும் இல்லை. அதால இன்றைக்குள்ள சமுதாயம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. எங்கேயே போக வேண்டிய சமுதாயம், சீரான ஒரு சமுதாயம் போக வேண்டியது, சீர்கட்ட ஒரு சமுதாயமாக ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. அன்பார் இஸ்லாமிய சோழர்களே, பெற்றோர்கள் மிச்சம் நிதானம், மிச்சம் கவனிக்கணும். மகன் காலையில எத்தனை மணிக்கு வீட்டிலே எழுப்பி போறான், என்ன செய்யறான் போய், தொழில் செய்யறானா அல்லது வேற ஏதாவது செய்யறானா அல்லது ஏதாவது தொழில் செஞ்சால் அதுல கிடைக்கக்கூடிய வருமானம் எங்க, எதுக்கு செலவழிக்கிறான், என்ன செய்யறான், இதை கவனிப்பான பெற்றோர். அன்பார் இஸ்லாமிய சோழர்களே, மாலையில எத்தனை மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வாராம், வாப்பாக்கும் தெரியாது, அம்மாக்கும் தெரியாது, எங்க போன, எங்கேயாவது ஒரு இடத்துல பைத்து மாட்டினா, எங்கேயாவது ஒரு இடத்துல போனால் அப்ப தலைக்கு மேல கை வச்சுட்டு அழுகுறாங்க, புலம்புறாங்க. வேலையா இது ஆரம்பமே, எங்க போறான், அவனுடைய கூட்டாளி மாதிரி யாரு, நண்பர்கள் யாரு, யாரோட பழகுறான் என்றது ஆரம்பமே பார்த்து அதை தடை விதிச்சமுண்டால் இவ்வளவு பெரிய விளைவு வராது. நிறைய சொல்றதுக்கு இருக்கு, நிறைய சொல்றதுக்கு இருக்கு, ஓப்பனா சொல்றாலும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா மிம்பர் இந்த வகையில தெளிவா சில விஷயங்களை சொல்றதுக்கு அவ்வளவு சீர்கட்டி பேசு, நாங்க கவனிக்கா வைக்கிறோம். கடைசி நேரம் அங்க போய் இங்க போய் மாட்டினோடனே நாங்களும் போயிட்டு கையை கட்டிட்டு ஒவ்வொரு பக்கம் நிக்க போச்சுல, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் விளங்கு. இதெல்லாம் வராமணும் என்றால், இதெல்லாம் வராமணும் என்றால் பெற்றோர்கள் மிச்சம் நிதானம் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல, அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அமைப்புகள், அவங்களுடைய கலாச்சாரம் எதை பின்பற்றாங்க, யார பின்பற்றாங்க, இதெல்லாம் பார்க்கணும். இந்த இஸ்லாமிய முறைகள், இஸ்லாமிய வாழ்க்கைகள் இதெல்லாம் பத்தி சொல்லப்பட்டா வாலிபர்கள் சொல்றது என்னண்டா, அந்த பழைய சொல்லாம சொன்ன புதுசு புதுசா சொல்லுங்களே ஏதாவது. அப்ப கொண்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும், கேட்கறது இனிமையாயிருக்கும். புதுச்சி கொண்டு இல்ல, எல்லாமே பழச்சிதான். அதால தான் இன்றைக்கு எங்கட வாலிபர்களுடைய நிலைமைகளை பார்க்கணும்னா வித்தியாசமாயிருக்கு. யாராவது ஒருத்தன், எவனாவது ஒருத்தன் எப்படியோ வருவான். அதுதான் இன்றைக்கு எங்கட வாலிபர்களுடைய ஒரு கலாச்சாரமா இருக்கு, ஒரு அமைப்பா இருக்கு. குறிப்பா சொல்லணும்டா, ஒரு கிரிக்கெட் வீரனோ அல்லது ஒரு நடிகனோ சில நேரம் அவன் தலைமுடிய பாடுறதுக்கு மறந்தும் வருவான். எங்கட வாலிபர்களை பார்க்க முடியா, அதுதான் எங்கட வாலிபர்களுடைய கலாச்சாரம். இது முடிவு கொஞ்சம் பாருங்க அன்பார்ந்த இஸ்லாமியர்கள், இது ஏன் சொல்றேன், நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல. பெற்றோர்கள் கவனிங்க, உங்களோட புள்ள எப்படி முடிவை நீக்கிறாரு, தலைமுடி எப்படி இருக்குது, அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் நீக்குது, கரையான் கடிச்சோம் அது தலைமுடி, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் என்னமோ பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, அழகழிக்கிற மாதிரி இருக்குது, அசிங்கமா இருக்குது, சொல்றது கேட. அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, பெற்றோர்கள் கவனிக்கணும், பெரியவங்க கவனிக்கணும், மூத்தவங்க கவனிக்கணும், அவனுடைய நிலைப்பாடுகள், அவனுடைய அமைப்புகள், அவனுடைய ஆடை அலங்காரங்கள். சின்ன சின்னவர்கள் கூட புகைப்பழக்கங்கள் சர்வசாதாரம், சர்வசாதாரம். அதால் என்றைக்கு அது ஓவராகி பெருசாகி எங்கெங்கேயோ போய் அதுல போதைக்கு மாறி எங்கெங்கேயோ சமூகம் சீர்கட்டு போய் அதை எடுக்கிறதுக்கு, அதை வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தருடைய வீட்டை உடைச்சு களவது போகணும் என்ற நிலைமைக்கு கூட மாறிட்டோம். அன்பான இஸ்லாமிய சோழர்களே, இப்படி சொல்ற நிறைய வயசு சொல்றது. பெற்றோர்கள் மிச்சம் நிதானம், மிச்சம் கவனிக்கும். ஆடைகளை கொஞ்சம் பாருங்க, ஆடைகள் வாலிபர்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள், அவங்க போடுற சேர்த்துனாலும் சரி அல்லது டீ சேர்த்துனாலும் சரி, 20 வயசுல வாங்கினது 30 வயசுல போடுற அவ்வளவு சின்ன அதை போடுறது முன்னுக்கு சொல்றாங்கண்டா, பின்னால உள்ள பகுதி எல்லாமே பின்னுக்குள்ளவங்களுக்கு பழகு, பின்னால் உங்களோட சொல்லுங்க பார்த்து இஸ்லாமியர்களே, சமூக ஆர்வலர்கள், சமூகத்தை பள்ளி சமூகத்தை பத்தி உள்ள பற்று உள்ளவங்க பெற்றோர்கள் இதை கவனிக்கணும். மிச்சம் நிதானம், இது ஆண்கள் அப்படின்றா எங்களுடைய அமைப்புகள், பெண்களுடைய முறைகள், அவங்களுடைய ஆடை அலங்காரங்கள் சொல்றதுக்கு இயலாது. சமூகம் எங்கேயோ போ, எங்கேயோ போ. அதை விட மிக குறிப்பா முக்கியமா ஆண்கள் தான், பெண்கள் தான். இன்றைக்கு சமூகம் சீர்கட்டு போறதுக்கு சமூக வலைதள அமைப்புகள் இன்றைக்கு நிறையவே, குறிப்பா அதுல பேஸ்புக். மகன் ஒரு போன் வாங்கிட்டார் கேட்கிறார், அல்லது கம்ப்யூட்டர் கேட்கிறாருந்தா வாப்ப வாங்கி கொடுக்குற பானாடு சொல்லுங்க, நீங்க வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு ஏதோ உதவும் மாதிரி. ஆனா அந்த கம்ப்யூட்டரை அவங்க ரூமுக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க, இது உங்களுக்கு தெரியுமா? போன்ல போட்டு வைங்க படிக்கிறது, பார்க்கட்டும், நீங்க போற வார வழியில போடுங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, இன்றைக்கு அதால பல சீர்கேடுகள், பல சீர்கேடுகள். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, இல்ல மீடியாவை திறந்து பார்த்து அண்மையில் உள்ள நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் தற்கொலை, யார் யாருந்தோ தெரியா, எப்படி எப்படி தெரியா, பல உடன கடைசியில தெரிய வருகிறது, எங்கெங்கயோ போய் முடியும். இது சில நேரம் எங்கட சமுதாயமும் கூட, எங்களுடைய பெண்களும் கூட, எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் அநேகமானவர்கள் இப்படித்தான் சம்பவம். யார் கவனிக்கிறது? சில நேரம் அது எங்கட தாத்தா வைக்கிறது கேள்வி, எங்கட சின்ன சைக்கிறது கேள்வி, எங்கட மகராய்கிறது கேள்வி. பெற்றோர்கள் மிச்சம் நிதானம், மிச்சம் கவனி, எங்கெங்கேயோ போகுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அருமநாயகம் செல்லல்லா வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள், சின்பானி மின்னா மின்னார், ரெண்டு கூட்டத்தினர்கள் நரகவாசிகள், ரெண்டு கூட்டத்தினர்கள் நரகவாசிகள், அதுல ஒருத்தர் நிசா உன் காசியாத்து நாரியா, பெண்கள் ஆடை உடுத்திருப்பார்கள், நிர்வாணிகள் அகர்ப்பார்கள். காசியாத்து நாரியா ஒன்று கொண்டு நேர் எதிர், ஆடை உடுத்தா நிர்வாணம் என்றது இல்லை, நிர்வாணம் என்றது ஆடை உடுத்தா வராது. முமிலாத்து மாயிலாஜ், இவங்க மற்றவங்களின் பக்கம் சாய்வாங்க, மற்றவங்களை தன் பக்கம் சாய்ச்சி கொள்வாங்க, அவர்களுடைய தலைமுடிகளை ஒட்டகத்தினுடைய திமில் மாதிரி பெருசா கட்டிப்பாங்க. தலைமுடிகளை பெருசா கட்டுறது ஒரு ஃபேஷனுக்கு முறை. சாப் கட்டி இருந்தாலும் சரி, அபாயம் போட்டிருந்தாலும் சரி, அதுக்கு மேல இப்படி பெருசாயிட்டு சுண்ட மாதிரி, இது ஹராம், இது ஹராம், இப்படி முடிய கட்டாது. இவங்களை பத்தி அருமநாயகம் செல்லதாசன் சொன்னார்கள், நம் எது குள்ள ஜன்னா, இவங்களுக்கு இவங்க சுவர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க. திட்டவட்டம் உறுதியா சுவர்க்கத்துக்கு போக மாட்டான். சுவர்க்கத்துக்கு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வலம் எஜிதுன ரேஷஹா, சுவர்க்கத்தினுடைய பாதையை கூட இந்த பெண்கள் நுகர மாட்டார்கள். இந்த கருத்தை அருமநாயகம் செல்லதாசன் சொல்லி காசியாத்து நாரியாஸ் ஆடை உடுத்து நிர்வாணிகள் உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. இவங்க உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு இறுக்கமான உடுப்பா இருக்கும், மெல்லிய உடுப்பா இருக்கும், இறுக்கமானது மெல்லியதாய் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய சைஸ்கள் வெளியில தெரியற அமைப்புக்கு இறுக்கமான மெல்லிய உடுப்பாய் அதான் இப்ப பிரச்சனை. அப்படித்தானே உடம் அபாய கூட அப்படி மாறிட்டு கலர் கலரா மேலையும் கீழையும் கலர் கலர் டிசைனை போட்டு ஒரு அமைப்பு மாறிட்டது. இதன் உடுக்கக்கூடிய உடுப்பு இறுக்கமானதாக மெல்லியதாக இருக்கும். இந்த பெண்கள் தான் நரகவாசிகள். இரண்டாவது விளக்கம் சொன்னாங்க, உடம்புல ஒரு பகுதி மறைஞ்சா இன்னொரு பகுதி மறையாது. ஒரு பகுதி மறைஞ்சா இன்னொரு பகுதி மறைக்காத அளவுக்கு சிறிய உடுப்புகளை உடுப்பார்கள். இந்த பெண்கள் தான் நரகவாசிகள். இந்த கருத்து அருமநாயகம் செல்லதாசன் சொன்னாங்க. நான் ஏன் சொல்றேன்டா, சில நேரம் இந்த ஆடைகளை உடுப்பாட்டி நாங்கத்தான் எங்களுடைய மகள் மாற அல்லது தாத்தா மாற கையில பிடிச்சி ஓட்டல கூட்டிட்டு போறோம். நாங்கத்தானே வாய் கொடுக்கிறோம். அன்பார் இஸ்லாமிய தேவர்களே, சின்ன பிள்ளைக்கும் கூட, சின்ன பிள்ளைக்கும் கூட அறகுற உடுப்பு வாங்கி கொடுக்க வேணாம். அறகுற உடுப்பு வாங்கி கொடுக்க வேணாம். அது அப்படியே பழகி பெருசா இல்லை, அதைத்தான் உடுக்க பார்க்குது இந்த பிள்ளை. சின்ன வயசுல இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி, முழுக்க உடுக்க பழக்குங்க. இஸ்லாமிய முறை, இஸ்லாம் கருத்தரக்கூடிய முறை. அன்பார் இஸ்லாமிய தேவர்களே, இப்படி நாங்க ஒரு அமைப்பை செய்யாதனால இன்றைக்கு சமூகம் ஒரு வழியில தீர்த்துட்டு போயிருக்கு. பெற்றோர்கள் நாம மிச்சம் நிதானமா கவனிக்கணும். நாங்க வளர்க்கக்கூடிய குழந்தைகள், வளர்க்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுக்கு துவா செய்யக்கூடிய அமைப்புல பிள்ளைகளை நாங்க உருவாக்கி வச்சுக்கோம். நாங்க மௌத்தா போனாலும் நிரந்தரமான அல்லது ஒரு கிணறு கிண்டி வச்சுக்கிறோம், அல்லது குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கிறோம். இப்படி பல விஷயங்கள், பல விஷயங்கள் நிரந்தரமான ஏதாவது சதத்தை செஞ்சு வச்சிருந்தோம்னா அதை யாரெல்லாம் பாவிக்கிறாங்களோ அந்த நன்மைகள் தவிர்க்குவார்கள். இரண்டாவது இல்மும் யுன்தபாவுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, பிரயோஜனம் கிடைக்கக்கூடிய ஒரு அறிவை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனோம் சொன்னால் அதை அவர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அவர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சங்கிலி கோர்வைகளை போன்றவர்களுக்கு நன்மை தவிர்க்கு வந்துட்டு. மூணாவது விஷயம், உருவாக்கல் அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனா இதுக்கு நேர் எதிரா பார்த்தோம்னால் ஏச்சு பேச்சுக்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நாங்க பிள்ளைகளை உருவாக்கி வச்சுக்கோம். என்னோட பிள்ளைகளை ஏச்சு பேச்சுக்களை சம்பாதிக்கக்கூடிய அளவு. உதாரணமா சொல்றா, வீதியில ஒரு ரெண்டு வாலிபர், மூணு வாலிபர்கள் மக்களுக்கு இடைஞ்சலா ஏதோ சண்டை பிடிச்சு கொண்டு இல்லாட்டி ரோட்ல பல பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு பல குழப்பங்களை போட்டுக்கொண்டு ஒரு மாதிரி இருந்தாங்கடா, அதுல முன்னால பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் போனாருன்னு சொன்னா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறாருடா அந்த பெரிய மனுஷன். அவங்களோட பேரெல்லாம் கேட்கறது இல்லை, அவங்களோட பாப்பான பேரை தான் கேட்கறது. சில நேரம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டார், பாப்பான பேரை சொன்னோடனே அந்த பெரிய மனுஷன் சில நேரம் பதுவா செய்வார், ஏசி போவார்,
ஏசுவார், அவர் சும்மா தானவே ஏசுவார், உள்ளத்தால பதுவா வரும்.
அவன் ஒழுங்கா ஈக்கல்ல பிள்ளைகளை கூட ஒழுங்கா வளர்த்திப்பான்னு பார்த்தா ஒழுங்கா வளர்க்கல என்று சொல்லி பதுவா செஞ்சு ஏசி போவார். இதுவே இன்னொரு புள்ள, இன்னொரு வாலிபர், நல்ல அமைப்பு, டைமுக்கு பள்ளிக்கு வராரு, சொல்லுறாரு, ஒரு அமைப்பு வைக்கிறாரு, பெரியவங்களை பார்த்தா கண்ணியப்படுத்துறாரு, சிறவங்க சின்னவங்களை பார்த்தா இறக்கம் காட்டுறாரு, ரோட்டால போச்சு ஒரு பக்கமா போறாரு, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம இருக்கிறாருங்க. அவரை பார்த்து ஒரு பெரிய மனுஷன் கேப்பறம், ஒரு வாப்பட பேருங்க இல்ல உண்மட பேருங்க, வாப்பட பேர் உண்மட பேர் சொல்லப்பட்டா அந்த பெரிய மனுஷன் சொல்லுவாரு, அவருக்கு உள்ளத்தால சும்மாவே துவாரும், அல்லாஹ் உங்களோட வாப்பாக்கு ரஹ்மத் செய்யணும், உங்களை அழகா வளர்த்தி இருக்கிறாரு. சில நேரம் பாப்பா மௌத்தாக இருந்தால் அல்லது உம்மா மௌத்தாக இருந்தால் அந்த பெரிய மனுஷன் துவா செய்வாரு, உங்களோட பாப்பட கபரு அல்லது உம்மோட கபரு அல்லா பிரகாசமாக்கி வைக்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களை ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்கணும், எந்த பிள்ளையால எனக்கு துவா கிடைக்குமா அல்லது அதுக்கு நேர் மாற்றமானது கிடைக்கும், எப்படி உருவாக்கி வச்சுக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களை நாங்க உருவாக்குறதுல கவனிக்கிறதுல தான் சமூகத்தினுடைய ஒரு முன்னேற்றம், சமூகத்தினுடைய ஒரு நிலைமை நமக்கு உருவாகிறதுக்கு இருக்கு. இதை நாங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் மறக்காம கவனத்தோட பாதுகாக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. அடுத்த விஷயம் என்ன, செல்லதாசன் சொன்னான், நீங்க பொருளை எங்க சம்பாதிச்சீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க, இந்த கருத்தை நான் சியாமத்தில் எல்லாம் ஒரு கேள்வி கேட்பேன். சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு, ஆகுமான வழி ஆகாத வழி என்று சொல்லி ரெண்டு வழியாக பிரிக்கப்பட்டிருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. நாங்கள் ஆகுமான முறையில சம்பாதிச்சோம் என்றால் அல்லாஹ்ட்ட பதில் சொல்றதுக்கு, ஆகாத முறையில ஹராமான முறையில சம்பாதிச்சிருந்தோம் என்றால் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, அடுத்த கட்டமாக எப்படி செலவழிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கோ செலவழிக்கிறோம், பொருத்தமான முறையில செலவழிக்கிறோமா, அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதைகள்ல செலவழிக்கிறோமா, அதுக்கு நேர்மாற்றமான முறையில செலவழிக்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் நாங்க எங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டுப்பாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, பொருள்களை எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு அதை செலவழிக்கிற முறைகள், பாதுகாக்கிற முறைகள் நிறையவே இருக்குது. குறிப்பா அதனுடைய ஜகாத்துகளை நாங்க சரியா கணக்கு பார்த்து கொடுத்துக்கிறோமா. இன்னைக்கு நிறைய பொருள்களை சம்பாதிக்கிறாங்க, அடுத்த நாளே அவங்க பிச்சைக்காரர்களாக மாறுறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அதை அப்படியே சரிப்படுத்தி வைப்பானாம், அப்படி இல்லண்டா அல்லாஹ் அதை எடுத்து புடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துருவோம். அதனால தான் நாங்கள் போய் பார்க்குறோம், ஒருத்தர் ரோட்டில் போவார், பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார், இவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் இவரை பற்றி சொல்கிறேன் என்னன்னு. அவர் போனது கூட சொல்லுவார், இவர் முதல் எப்படிப்பட்ட ஆளுங்க, பெரிய கோடீஸ்வரர், பெரிய அமைப்பில் இருந்தவர், இதை பாருங்க ரோட்டில் நடந்து போகிற பிச்சை தர மாட்டேங்க கோடீஸ்வரர் எங்க அதை எடுத்து அல்லா இன்னொருத்தர் கொடுத்துட்டார். அதே மாதிரி ஒருத்தர் வாகனத்தில் போவார், பெரிய ஒரு வாகனத்தில் போவார், ஒருத்தர் சொல்லுவார் இவரை கொஞ்சம் பாருங்க நான் சொல்றேன் இவரை பற்றி சொல்லி போனதுக்கு பிறகு சொல்லுவாரு, இவர் ஆரம்பத்தில் மிச்சம் கஷ்டமானவராக இருந்தாரு, இந்த பாருங்க பெரிய லெவல்ல அல்லாஹ் ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவான். நாங்க அதுக்கு சரியான முறையில அதனுடைய கடமைகளை, அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளை சரியா பேணினோம் என்றால், சரியா செஞ்சிருந்தோம் என்றால் அல்லாஹ் அதை பாதுகாப்பான்றதுல தான் எங்களுக்கு உறுதியா சொல்லப்படுது. அதுக்கு குறிப்பா பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஜகாத் வந்த அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறார். இது எல்லாரும் இல்ல, ஏழைகள் செய்ய வேண்டிய விஷயம் அல்ல இது. பொருட்கள் உடையவர்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய பொருட்களுடைய ஜகாத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு பல வழிகளை பார்க்கிறோம், ஹராமான பல முறைகள், அங்க போய் இங்க போய் அப்படி போய் இப்படி போய் பொருளை பாதுகாக்கணும் பல விதங்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், நீங்க ஜகாத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுங்க, உங்களோட பொருள் பாதுகாக்கப்படும். நீங்க எந்த பிரச்சனையும் இல்ல, ஜகாத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுங்க, அல்லாஹ் உங்களோட பொருளை பாதுகாப்பான். அப்படி இல்லண்டா உங்களுக்கே தெரியாத முறையில பொருட்கள் அணியும். உதாரணம் சொல்றா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முதல் பக்கத்துல இருந்த ஒருத்தருடைய அந்நியருடைய கடைக்கு நெருப்பு பிடிச்சிச்சு, எங்கட்ட ஒருத்தருடைய கடை முழுசா சாம்பல் கோடி கணக்கான சொத்து. இன்றைக்கு வரைக்கும் தேடி பாக்குறாங்க எப்படி நெருப்பு பிடிச்சிச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை, கேள்விக்கு பதில் இல்லை. அல்லாஹ் நினைச்சா பெரிய நேரம் தேவையில்லை, கொஞ்ச நேரம். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்களை கண்ணால பாக்குறோம், ஆனா எங்கட பொருளை பாதுகாக்கணும் என்றா பூர்த்தியா சரியா கணக்கு பார்த்து ஜகாத்தை நாங்க கொடுப்போம் சொன்னா அல்லாஹ் எங்களுடைய பொருள்களை பாதுகாப்பதாக நமக்கு வாக்குறுதிகளை தந்திக்கிறோம். இந்த ஜகாத்தை நினைச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கறதுக்கே இருக்கு. ஆனா கூட்டா சேர்த்து ஒரு குழு இருந்து கூட்டா சேர்த்து இதுதான் ஆரம்பத்தில் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில இருந்து இன்றைய வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு முறை. அந்த கூட்டா சேர்த்து நாங்க கொடுப்போம் என்றால் அதுல பெரிய பிரயோஜனம் கிடைக்கும், நிறைய பிரயோஜனம். அப்புறம் இரண்டு அண்டக்குள்ள நிலப்பாடுங்க பாருங்க, ஒரு 30 நாள்ல வரப்போகுது ரமலானுடைய மாசம். ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வயோதிபர்கள் எல்லாமே வீதியோடு சுத்துவாங்களே, ஒவ்வொருத்தருடைய ஊடுடா ஒவ்வொருத்தருடைய கடகடையா நிறைய பேர் இறங்கி சுத்துவான். அந்நியர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது, இது பிச்சைக்காரர்களுடைய மாசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி மாறி சமுதாய. ஏன் அன்பார் இஸ்லாமிய சோர்களே, நீங்க யாருமே தப்பவும் நினைக்க கூடாது, சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் வழக்கி வச்சிருக்கிறோம், நிறைய பேர் ஜகாத் கணக்கு பார்த்து உங்களோட வீட்டுல வச்சு வாரவங்களுக்கு போறவங்களுக்கு அப்படி அப்படி கொடுக்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சுக்கிறோம். அதனால அந்த ஊடுகளை தேடி தேடி மக்களுடைய கூட்டம் அப்படியே சார சரியா போய்கொண்டு இதை விடும் இதை விடும் ஏற்றமான முறை ஒரு குழுவை தயாரிக்கிறது, கூட்ட ஜகாத்தை சேர்த்து தேவையானவங்களுக்கு போயிட்டு கொடுக்கிறது. இதால பல பிரயோசனம், பல பிரயோசனம். ஒன்றை சொல்றேன்டா, நாங்க ஒருத்தருக்கு ஜகாத்தை கொடுத்தோம்ல, எங்கட கையில கொடுத்தோம்ல, சும்மா எங்களுக்கு ஒரு சும்மா பெருமை வந்து வந்து சும்மா வரும் சொல்ற விஷயம் என்ன தான் அது சும்மாவே வரும். அதை கூட்டா சேர்த்து அந்த சேர்க்கிற குழுவிட்ட நம்ம கொண்டு போய் நம்முடைய தொகையை கொடுத்து வந்தோம் என்றால் யாரு கொடுத்த எப்படி கொடுத்த யாருக்கும் தெரியும். நம்ம சில நேரம் பக்கத்தால போ இவர்தான் நமக்கு தந்தன் கூட தந்தவங்களுக்கு தெரியாது. அன்பார் இஸ்லாமியர்களே, இது மாதிரி பல பிரயோஜனங்கள், பல பிரயோஜனங்கள், ஒன்று ரெண்டு அல்ல பல பிரயோஜனம். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜரத் முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்புறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, அங்க நீங்க யமனுக்கு போயிட்டு செல்வந்தர்கள் தெரிந்து ஜகாத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க, எடுத்து கொடுங்க, நீங்க வசூலிச்சு அதை எடுத்து ஏழைகளை தேடி அவங்கள, அதாவது இவங்க தான் ஏழைகள், ஜகாத் எடுக்கிறதுக்கு தகுதியானவர்கள். குர்ஆன் சொல்லுது எட்டு கூட்டம், இந்த கூட்டத்தினர்களுக்கு குடுங்கன்னு சொல்லி அருமநாயகம் சல்லல்லாஹு அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறார். இந்த ஜகாத்துடைய எட்டு கூட்டத்துல ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவங்களுக்கு ஒரு பங்கு குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல குர்ஆன் சொல்லுது. அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் சஹாபாக்களுடைய காலத்தில் உள்ள முறைகள் தான். இன்னைக்கு நாங்க அப்படி கூட்ட வசூலிச்சு கொடுக்கறதுல பல பிரயோசனங்கள், பல பிரயோசனங்கள். நாங்க ஒவ்வொருத்தரும் தனியா தனியா கொடுப்போம் தான், 50, 100, 200, 300 அப்படிங்கிற வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் ஒன்றும் சேர்த்து கேட்காது. ஒரு 10 பேர் 20 பேர் ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொகையை சேர்த்தோம்னா பெரிய ஒரு அமௌண்ட் வரும், பெரிய ஒரு தொகை. அதை வச்சு 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தோம்னால் அடுத்த வருஷம் அவங்களும் ஜகாத் கொடுக்கக்கூடியவங்களும் மாறுவான். அப்படி இல்லைன்ற பலமா மாதிரி வாரங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தோம்னா 2 நாள் சாப்பிடுவாங்க, விஷயம் முடியும். எந்த பொறுப்பையோட்டும் இல்லை, ஜகாத்தால நாங்க கொடுக்கிற ஜகாத்தால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பார் இஸ்லாமியர்களே, நாங்க கொடுக்கக்கூடிய ஜகாத் பிரயோஜனம் ஆகணும், அதால ஏதாவது ஒரு வேலை திட்டமோ ஏதாவது அமைப்போ உருவாகக்கூடிய ரீதியில பல விஷயங்களை செய்யணும். இப்படி நம்மட ஊர்களையும் தெரிஞ்சவங்க நம்மளுடைய நிர்வாகமும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிறாங்க. இதுக்கு நாங்க எங்களால ஏழுமான பங்களிப்பை செஞ்சு இதை உருவாக்குறதுக்கு, இதை செயல் திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சிவோம் என்றா அல்லாஹ் உலகத்திலையும் நம்மளை சந்தோஷமாக வச்சிருப்பான், நம்முடைய பொருள்களை பாதுகாப்பான், நாளை சியாமத்திலையும் நிம்மதியாக சந்தோஷமாக சுவர்க்கத்துல வாழ்றதுக்கு ஏழுமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவத்தை மன்னித்து அருள்வாயாக, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக, உன்னாலுக்கு உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அருள்வாயாக, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்து அருள்வாயாக, முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சு அருள்வாயாக, முஸ்லீங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக, முஸ்லீங்களுடைய புனித ஸ்தலங்களை நீ பாதுகாத்து அருள்வாயாக, முஸ்லீங்களுடைய பள்ளிவாசல்களை நீ பாதுகாத்து அருள்வாயாக, முஸ்லீங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து அருள்வாயாக, அந்நியர்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய முஸ்லீங்களுடைய பள்ளிவாசல்களை முஸ்லீங்களுக்கு நீ திருப்பி கொடுத்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.